மருத்துவர் வரலட்சுமி நிரஞ்சன் அவர்களின் நலம் வாழ பகுதியில் ஆசிரியர்களை அதிகம் தாக்கும் நீரிழிவு நோய். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தெற்காசியர்களிடையே நீரிழிவு நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இவர்களிடையே உடல் பருமன் குறைவாக இருப்பவர்களிடம் நீரிழிவு நோய் அதிகமாக காணப்படுவது ஓர் ஆச்சரியம். ஐரோப்பியர்கள் அமெரிக்கர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் ஆசியர்களுக்கு குறிப்பாக இந்தியா, சீனா, ஜப்பான் போன்ற நாட்டினரிடையேயும் இந்த பரம்பரைகளில் வந்து அமெரிக்காவில் பிறந்து வளர்பவர்களிடையேயும் நீரிழிவு நோய் அதிகம் காணப்படுகிறது. இந்த ஆய்வுகளின் முடிவாக ஜனவரி 2015 அமெரிக்க நீரிழிவு நோய் அமைப்பு ஆசியர்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறதா என்ற பரிசோதனையை முன்கூட்டியே செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளது. உடல் பருமனை கணிக்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் BMI உதவுகிறது. ஒருவர் உயரத்திற்கு தக்க என்ன எடை இருக்க வேண்டும் என்பதை BMI உணர்த்துகிறது. இது 25 மேல் இருந்தால் அது அதிகம். அவர்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறதா என்ற பரிசோதனை செய்ய வேண்டும் என்பது எல்லோரும் அறிந்தது. தற்போது இந்த பரிசோதனையை ஆசியர்களுக்கு BMI 23 மேல் இருந்தாலே செய்ய வேண்டும் என்று அமெரிக்க நீரிழிவு நோய் அமைப்பு அறிவுறுத்துகிறது. care.diabetesjournals.org/content/38/1/150. தெற்காசியர்களில் பலருக்கு உடல் எடை அதிகமில்லாத போதும் நீரிழிவு நோய் இருப்பதை கண்கூடாக காண்கிறோம். தற்போது உலகில் இருக்கும் நீரிழிவு நோயாளிகளில் 60% ஆசியர்கள். இதன் காரணங்களையும் இதை தடுக்கும் முயற்சிகளையும் பற்றி பார்க்கலாம். உடல் பருமன். உடல் எடையை மட்டும் வைத்து ஒருவரை பருமன் என்று கூற முடியாது. உடலில் எவ்வளவு சதவிகிதம் கொழுப்பு, எவ்வளவு சதவிகிதம் தசை மசில் இருக்கிறது என்பது முக்கியம். ஆசியர்களுக்கு தசை குறைவாகவும் கொழுப்பு அதிகமாகவும் உள்ளது. இந்த கொழுப்பு குறிப்பாக உடலின் மத்திய பகுதியில், அதாவது வயிற்று பகுதியில் இருப்பது மிகவும் முக்கிய காரணம். இதை இழுப்பு சுற்றளவு என்று சொல்வர். உடலின் இடைப்பகுதியான தொப்புள் இருக்கும் இடத்தில் சுற்றளவு எவ்வளவு இருக்கிறது என்று அளக்க வேண்டும். இந்த சுற்றளவு ஆண்களுக்கு 40 அல்லது 101 cm மேலாகவும் பெண்களுக்கு 35 அல்லது 88 cm அதிகமாகவும் இருந்தால் இருதய நோய், நீரிழிவு நோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். இதை எப்படி கணக்கெடுக்க வேண்டும் என்பதை படத்தில் பார்க்கவும். சுருக்கமாக சொன்னால் ஒல்லிதான் ஆனால் தொப்பை உண்டு என்று சொல்கிறோமே, அந்த தொப்பை தான் நீரிழிவு நோய்க்கு காரணம். உடல் பருமனாக இருக்கும் எல்லோருக்கும் நீரிழிவு நோய் இருப்பதில்லை, ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் இந்த நோய் வரும் அபாயம் உள்ளது. தொப்பை உடலில் இருக்கும் இன்சுலினை உபயோகிக்க முடியாமல் செய்து விடுகிறது. இவர்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகி விடுகிறது. அதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகிறது. தசையும் கொழுப்பும். உடலில் எவ்வளவு தசை இருக்கிறது, எவ்வளவு கொழுப்பு இருக்கிறது, மீதம் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்பதை பல வழிகளில் அளக்கலாம். உடற்பயிற்சி நிலையங்களிலும் சில மருத்துவ அலுவலகங்களிலும் உடலின் குறிப்பிட்ட இடங்களை கணக்கெடுப்பதன் மூலமும் தெரிந்து கொள்ளலாம். இது வயதுக்கேற்பவும் பாலினத்துக்கு ஏற்பவும் வேறுபடும். இதை அறிந்து கொண்டு தசையை அதிகப்படுத்தி கொழுப்பை குறைக்க வேண்டும். இதன் மூலம் இன்சுலின் எதிர்ப்பு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும். தவிர்ப்பு முறைகள். உடல் பருமனை, குறிப்பாக தொப்பை பருமனை குறைக்க வேண்டும். உணவில் மாவு சத்தை குறைக்க வேண்டும். இதில் அரிசி, கோதுமை போன்றவை அடங்கும். அந்த காலத்தில் நம் மூதாதையர்கள் அரிசி சோற்றை உண்டு 100 வாழ்ந்தார்களே என்று வாதிடுபவர்கள் பலர் உண்டு. அந்த மூதாதையர்கள் காரிலும் வாகனத்திலும் பயணம் செய்யவில்லை என்பதை கவனம் கொள்ள வேண்டும். அவர்கள் எத்தனை தொலைவானாலும் நடந்தார்கள். உட்கார்ந்தபடியே கணினியில் வேலை செய்கிறோம். அம்மியும் ஆட்டுக்களும் உபயோகிப்பதில்லை, உரலில் இடிப்பதில்லை, கிணற்றில் நீர் இறைப்பதில்லை. அதனால் அவர்கள் உண்ட அரிசி சோற்றை அதே அளவில் உண்பது ஏற்புடையதில்லை. பழுப்பு அரிசி, சிவப்பு அரிசி, கம்பு போன்ற தானியங்களில் இருந்து கிடைக்கும் மாவு சத்தில் நார்பொருள் கலந்து இருக்கிறது. இதனால் குறைவாக உட்கொண்டாலும் வயிறு நிரம்பிவிடும். இத்துடன் புரதமும் சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு வேளையிலும் புரதம் வேண்டும். பதப்படுத்திய உணவு வகைகளை, ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் உண்பதை குறைக்க வேண்டும். உடற்பயிற்சி வேண்டும். தசைகளை பெருக்க எடை தூக்க வேண்டும். வாரத்தில் 3 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். மற்ற நேரங்களில் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். தினமும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்துவிட்டு எஞ்சிய 23 மணி நேரமும் உண்டு உறங்கினால் பலன் இருக்காது. குடும்ப வரலாறு இருப்பவர்களும் பிஎம்ஐ 23 மேல் இருப்பவர்களும் இரத்தத்தில் சர்க்கரை அளவும் ஹீமோகுளோபின் A1C அளவும் பார்த்து கொள்ள வேண்டும். வருடா வருடம் பரிசோதனை செய்ய வேண்டும். ப்ரீ டயபிட்டிஸ் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருந்து அடிக்கடி பார்த்து கொள்ள வேண்டும். வெறும் வயிற்றில் சர்க்கரை 126 மேல் இருந்தால் நீரிழிவு நோய், 105 முதல் 125 வரை ப்ரீ டயபிட்டிஸ். அதே போல் A1C 6 மேல் இருந்தால் அபாய விளக்கு என்பதை உணர வேண்டும். இளவயதினருக்கும் இதே எச்சரிக்கை இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். முன்பெல்லாம் 40 வயதுக்கு மேலானவர்களை மட்டுமே தாக்கி வந்த நோய் நமது பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டதால் 30களிலும் 20களிலும் இப்போது எட்டி பார்க்கிறது. இருமலும் ரோகமும் முயலக வாதமும் என்று பாடிய அருணகிரிநாதர் 15 நூற்றாண்டிலேயே நீரிழிவு நோய் பிறவிதோறும் தன்னை நலியாதிருக்க வேண்டியிருக்கிறார். அதை வேண்டுதலோடு நிற்காமல் அதற்கான தற்காப்பு முறைகளையும் கையாள வேண்டும். நலமுடன் வாழ கொஞ்சம் வாயையும் வயிற்றையும் கட்டுவோம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.